மாவீர மகுடம். கரும்புரி மேஜர் ரத்னாதரன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990களில் மட்டக்களப்பில் சுழங்க அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு படுகொலைகளோடு நேரடியாக தொடர்பட்ட வாகரை படை முகாமின் இரண்டாவது கட்டளை மேலாளரான மேஜர் கருணநாயக்கா மீது வாகரை படை முகாமில் வைத்து 1999 ஆவணி 9 நாளன்று கரும்புலி தாக்குதலை நடாத்தி கரும்புலி மேஜர் ரத்னாதரன் வீரச்சாவை தழுவிக்கொண்டான். வாகரையில் கரைந்த வரலாறு மேஜர் ரத்னாதரன். அழகின் ரகசியங்களையெல்லாம் தன்னுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் கிழக்கின் கிராமங்களில் களவாஞ்சிக்குடி கோடைமடு கிராமத்தின் அழகையும் வளத்தையும் வற்றா ஊற்றாய் வடித்தால் அது பொய்யாகாது. நீரை நிறைத்த அழகான குளமும் அதன் மீது தன் இதழ்களால் வர்ணங்களை அப்படி வைத்திருக்கும் பூக்களும் பறவைகளும் மீன்களும் பசுமையின் ரம்மியத்தில் கரைந்து போய்விடும் மனசு. இத்தனை ரம்மியங்கள் நிறைந்த கோடைமடு கிராமத்தில் குமாரசாமி பூரணிப்பிள்ளை இணையருக்கு ஆனந்தன் என்ற குழந்தை பிறந்தான். ஆனந்தன் அர்ச்சுனின் வீரத்தையும் அபிமன்யுவின் விவேகத்தையும் கொண்டவனாகவே வந்து பிறந்தான். கிழக்கின் விடிவள்ளிகளில் ஒருவனாகி அவன் ஒரு நாள் விடி நட்சத்திரமாவான் என்ற உண்மையை காலம் எழுதி வைத்தது அன்று. அவன் கடவுளின் குழந்தையாகவே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், வரலாறாகினான் என்பதையும் காலம் தன் பொன்னேட்டில் பொறித்துக் கொண்டது. கல்வியில் சிறந்த மாணவனான ஆனந்தன் விவசாயத்தை நம்பிய உழைப்பாளியான அவனது தந்தைக்கு கல்வி நேரம் தவிர்ந்த நேரங்களிலெல்லாம் கை கொடுத்துக் கொண்டிருந்த தர்மனவன். புயலின் வீச்சையும் வேகத்தையும் அவன் பங்கு கொள்ளும் விளையாட்டுகளில் வெளிப்படுத்தும் சிறந்த விளையாட்டு வீரன். அமைதியான நீரோடையின் அசைவில் கேட்கும் மில்லிய சங்கீதம் போல் எப்போதுமே அவனது பார்வையும் பேச்சும் தன்னடக்கமும் எல்லோரையும் மதிக்கும் பண்பையும் கொண்ட மகத்தானவன் அவன். அடக்குமுறையாளர்களின் அக்கிரமங்களை, ஆதிக்க வரியர்களின் அநியாயங்களை எல்லாம் அவனது கிராமமும் காலத்துக்கு காலம் சந்தித்துக் கொண்ட சோக வரலாறுகள் பலதை தன்னோடு சுமந்து கொண்டிருந்த துயரங்கள் அனைத்தையும் ஆனந்தனையும் தாக்காமல் அது போகவில்லை. பயமும் பதற்றமும் பலியெடுப்புகளின் இரத்த வாடையும் ஆனந்தனின் ஞாபக பதிவினில் பதியப்பட்ட ஆறாத படுக்கள் அவன் குழந்தை நெஞ்சில் நீங்காத துயரத்தை நிரந்தரமாக்கியது. 2nd இழப்போர் தொடங்கிய 90களின் நடுப்போவில் அவனது பிறந்த ஊரையும் அவனது மாவட்டத்தையும் பிணக்காடாக்கி கொண்டிருந்த இனவாத சிங்களம், 10,000 மேற்பட்ட சிங்கள படை வறியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வெட்டியும் குத்தியும் சுட்டும் தமிழுயிர்கள் பலியெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த கொடுமை நிறைந்த நாட்களவை. 1990 ஆனி 12 அன்று களவாஞ்சிக்குடி சேடு அதிரடிப்படையினரை சுற்றி வளைத்து புலிகள் தாக்குதலை தொடுத்தார்கள். எதிரி கிராமங்களை நோக்கி உட்புகுந்து கொண்டிருந்தான். வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவுகள், சொத்துக்கள், உடைமைகள் யாவையும் விட்டுவிட்டு தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியேறி அயற்கிராமங்களில் அடைக்கிளம்பு கொண்டார்கள் அந்த மக்கள். ஊர்கள் அமைதியாகியது, குறைஞர்கள் தங்கள் முகாம்களுக்கு போயிருப்பார்கள் என நம்பிய மக்கள் முதல் நாள் பசியோடு ஊரை துறந்தவர்கள் மறுநாள் பசி களைப்போடு தங்கள் வீடுகளை அடைந்தார்கள். ஆனந்தனும் அவனது குடும்பமும் தங்கள் சொந்த வீட்டுக்கு வந்தார்கள். முதல் நாள் சமைத்து வைத்த உணவை ஆனந்தனும் அவனது குடும்பத்தினரும் சாப்பிடத் தொடங்க அங்கே பேரதிர்ச்சி அவர்களை தாக்கியது. ஊரை விட்டு போய்விட்டார்கள் என நம்பி ஊர் வந்தவர்களின் வளவுகளில் ஒளிந்திருந்த சிங்கள படைகள் துப்பாக்கி முனையில் அவர்களை சூழ்ந்தார்கள். ஆனந்தனின் குடும்பத்தோடு அயலவர்களையும் சேர்த்து 17 பேரை களவாஞ்சிக்குடி முகாமுக்கு அழைத்துச் சென்றார்கள். தங்கள் பாதுகாப்புக்காக அவர்களை தங்கள் முகாமுக்கு அழைத்துச் சென்ற சிங்கள படை அந்த 17 பேரையும் வீடுகளுக்கு செல்லுமாறு பணித்தது. உயிர் தப்பிய நிம்மதியில் அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். வெளிச்சத்தங்கள் அவர்களின் நடையின் வேகத்தை தளர்த்தி போட்டது. செல்லும் வழியெங்கும் வெட்டியும் குத்தியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட பிணங்களை எண்ணிக்கொண்டே அவர்கள் வீடுகளை அடைந்தார்கள். அன்று 43 அப்பாவி தமிழ் உயிர்கள் சிங்கள கொலைகார படையால் கொன்றளிக்கப்பட்டார்கள். ஆனந்தனின் அமைதியான முகத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள். அவன் கண்முன்னே பிணங்களாக கிடந்த மனிதர்களின் நினைவுகள் அவனை அமைதி கொள்ள வைக்கவில்லை. அவனுக்கு ஆத்திரம் வந்தது. எருவில் கண்ணகி வித்தியாலயத்தின் கல்வி பயந்து கொண்டிருந்தவனின் பாதையை மாற்றி ஆதிக்க சிங்கள வரியரின் பலியெடுப்புகள் அவனது கல்வியை தொடர முடியாமல் தடுத்தது. கல்வி பொதுத்திராதர சாதாரண தரத்தோடு கல்வியை நிறுத்திவிட்டு விடுதலை வேண்டிய புனித பாதையில் ஆனந்தன் புலியாகினான். மென்மையான இயல்பும் மிருதுவான சிந்தனைகளையும் கொண்ட ஆனந்தன் பயிற்சிக்கு சென்று பயிற்சி முடித்து ஆயுதம் ஏந்திய போது இரும்பின் இறுக்கத்தையும் இமயம் வெல்லும் ஒழுக்கத்தையும் இலட்சிய உறுதியையும் பெற்றுக் கொண்டு வெளிவந்தார். ஒரு போராளியாக களமாடும் புலிவீரனாக பரிணமித்த ஆனந்தன் என்ற சொந்த பெயரை கொண்ட ரெட்நாதரன் என்ற ஆற்றாளனை புலிகள் இயக்கம் பெற்றுக் கொண்டது. களமாடும் தருணத்தில் நெருப்பின் மையமாக போரிடும் ரெட்நாதரனின் திறமையை மருத்துவ பிரிவு உள்வாங்கிக் கொண்டது. மருத்துவ பிரிவு போராளியாக துப்பாக்கி ஏந்திய கையில் மருத்துவ கருவியை தாங்கிக் கொண்டு களங்களில் நின்றான். அவனது முதல் மருத்துவ பணி பூநகரி கூட்டுப்படை தளம் மீதான புலிகளின் தாக்குதலின் போது ஆரம்பமானது. முதல் மருத்துவ கள அனுபவத்திலிருந்தும் அவன் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்தும் தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ளும் தனது தேடலையும் முயற்சியையும் கைவிடாமல் கடமையை மறவாத செயல் வீரனாகினான். 1994 மீண்டும் மட்டக்களப்புக்கு சென்றான். களமாடும் போராளிகளுக்கு மருத்துவனாக மட்டுமன்றி தாயாக தந்தையாக அவர்களின் எண்ணங்களின் செயலாக மாறினான். மட்டக்களப்பு கட்டமுறிவு முகாமிலான தாக்குதலில் ஜெயந்தன் படையணியின் முதன்மை மருத்துவ போராளியாக கடமையை ஏற்று அவன் செய்த மருத்துவ பணியானது காலத்தால் மறக்காத சாதனை. மருத்துவத்துறை சார்ந்த தனது ஆற்றலை வளர்த்துக் கொள்ள முகமாக மருத்துவத்துறையில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கற்றுக்கொண்டார். கற்ற மருத்துவத்தை களத்தில் செயல்படுத்துகின்ற போது புதிய புதிய அனுபவங்களையும் தந்திரங்களையும் கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு போராளிக்கும் அவன் தாயாக தந்தையாக மருத்துவனாக மட்டுமன்றி அண்ணனாக தம்பியாக நல்ல ஆசானாக அவனெடுத்த அவதாரங்கள் பல. எத்தனை கடுமையான ஆபத்து நிறைந்த காயங்களோடு போராளிகள் வந்தாலும் அவர்களை அவனது வார்த்தைகளே உயிர் கொடுத்து அவர்களை இயங்க வைத்தது. அப்படித்தான் அவன் எல்லோர் மனங்களையும் வென்ற மருத்துவ போராளி. ரெட்நாதரனின் ஆற்றல் அவதானிக்கப்பட்டு 1994 சந்திரிக்க அரசோடு பேச்சுவார்த்தை நடந்த காலத்தில் மாவடி முன்மாதிரி கோட்ட மருத்துவ பொறுப்பாளராக நியமனம் பெற்று தனது பணியை தொடர்ந்தார். மருத்துவ போராளியாக போராளிகளுக்கெல்லாம் சிறந்த மருத்துவனாக செயற்பட்ட ரெட்நாதரன் அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தும் ஒருபோதும் அந்த வலிகளை வெளிக்காட்டாமல் சாதனை ஒன்றுக்கான கனவோடு வாழ்ந்த சரித்திரம் அவன். அவனது மருத்துவ பொறுப்பாளர் லெப்டினன்ட் சாண்டோவோடு தனது கனவுகளை எல்லாம் சொல்லி சொல்லி இலட்சிய நெருப்பை இதயத்தில் மூட்டி திரிந்த கரும்புலி. கரும்புலியாய் கனவு வளர்த்த புலிவீரன் 98 ஆடி மாதம் அம்பாறையை சென்றடைந்தான். மிகுந்த சவால்கள் நிறைந்த அந்த நாட்களில் சிங்களவர்களாலும் முஸ்லிம்களாலும் பாதிப்பையும் பயத்தையும் சந்தித்த காலம் அது. அத்தனை சிரமங்களையும் அம்பாறையின் ஆறுகளோடும் கடலோடும் போராடி நீரோடும் நிலத்தோடும் உழவும் எதிரிகளின் அச்சுறுத்தல்களோடும் சோர்ந்து போகாமல் உணவு எடுத்துக்கொண்டு போய் சக போராளிகளுக்கு உணவளித்து உயிரளித்து களமாடும் போராளிகளோடு தனது மருத்துவ பணியை செய்ய சென்றிருந்தான் ரெட்நாதரன். அம்பாறை காட்டில் வாழ்ந்த போராளிகளோடு தானும் வாழ்ந்து களமாடி திரும்பும் வீரர்களின் மருத்துவனாகினான். அம்பாறை மண் சந்தித்த அனைத்து அவலங்களையும் தானும் அனுபவித்து அவலம் தந்தவர்களுக்கு திருப்பி அதை கொடுக்கும் நாளின் விடிவுக்காக காத்திருந்து விழித்திருந்து களமாடிய மருத்துவ புலி ரெட்நாதரன் 1999 மாசி மாதம் சிவமூர்த்தி மேட்டு பிரதேசத்தின் மருத்துவனாகி பணிபுரிந்த கடவுளவன். திறமைகள் சார்ந்து போராளிகளை வளர்த்து ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கிவிடும் ஆசானாக பலரை உருவாக்கினான். என்றும் கருணையே நிறைந்த அவனது கவனிப்பில் விழுகின்ற அனைவரையும் ஆற்றல் மிக்கவர்களாக்கிய பெருமைகளெல்லாம் கொண்ட பெருவீச்சம் அவன். எல்லோரையும் எளிதில் கவர்ந்துவிடும் அவனது அன்பும் பேச்சும் ஒவ்வொரு போராளியின் மனதிலும் அவனை நிரந்தரமாக்கியது. அழகான வாகரி மண்ணில் புலிகளின் வரலாறு முக்கியம் வாய்ந்த பெருமைகளை எல்லாம் கொண்டிருந்தது. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியினரால் வாகரையில் 90 நடத்தப்பட்ட வாகரை மாநாடு ஒரு வரலாற்றின் சாட்சியம். இந்த வாகரை மண்ணில் 22/6/98 அன்று வாகரை சந்தியை தளமாக கொண்டு முகாமை அமைத்துக் கொண்டது. வாகரை முகாமின் பொறுப்பு அதிகாரிகளில் ஒருவரான 2வது கட்டளை அதிகாரி கருணநாயக்கா என்ற சங்கிலி என்பவன் அங்கு அதிகாரியாக வந்திருந்தான். தனது சண்டை திறனாலோ அல்லது திறமையாலோ அவருக்கு அதிகாரி பொறுப்பு கிடைக்கவில்லை. கிழக்கில் அவன் தமிழர்கள் மீது நடத்திய படுகொலைக்கான கௌரவமாக பொறுப்பு அதிகாரியாக தகமை உயர்த்தான் கருணாநாயக்கா. மட்டக்களப்பு மக்களின் உழைப்பில் விளைந்த பணம் பொருள் பொன் எல்லாவற்றையும் தனது அதிகாரத்தால் பறித்து கொண்டவன் கருணாநாயக்கா. தமிழரின் உழைப்பில் புறப்பட்ட பொன்னையெல்லாம் கொள்ளையடித்த கருணாநாயக்காவுக்கு தமிழர்கள் வைத்த பெயர் சங்கிலி. சங்கிலி வருகிறான் என்று அறிந்தால் குழந்தைகள் முதல் பெரியவர் சிறியவர் பேதமன்றி காலனை காணும் பீதியை உணர்வார்கள். அத்தனை கொடுமைக்காரனவன். அவன் ஆசைப்படுகின்ற பெண்கள் பலரையும் விட்டு வைத்ததில்லை. தனது ஆயுதத்தின் துணையோடு அவனால் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களின் தொகை கணக்கில் எழுதப்படாதவை. 1987 மே 22 அன்று மட்டக்களப்பு தோணி தாண்டமடு பிரதேசத்தில் வயல் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தமது வாடுகளில் வேலையின் களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உழைப்பின் களைப்பில் உறங்கிய அந்த அப்பா உயிர்களுக்கு சங்கிலியும் அவனோடு 60 மேற்பட்ட சிங்கள படைகளும் இரவோடு இரவாக சுற்றி வளைத்திருந்தது தெரியாது. அந்த வாடிகள் உறங்கிய பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் யாவரையும் வேட்டை ஒன்றுக்கு அழைத்து சென்று துப்பாக்கிகளால் சுட்டு கொன்றவன் அந்த சங்கிலி. அதுபோலவே 2 கட்ட இழப்போர் ஆரம்பித்த 90 பந்தாறுமூலை பல்கலைக்கழகத்தில் இருந்த 158 தமிழ் மாணவர்களை கொன்றொழித்த கொலைகாரனவன். மாவடியோடையில் 36 பொதுமக்களை ஈவிரக்கம் என்று கொன்று சென்ற கொடியவன். கல்முனை ஒந்தாச்சி மடம் காயங்கனி பகுதிகளில் செய்த கொலைகளுக்கும் கொடுமைகளுக்கும் எண்ணிக்கையோ பதிவுகளோ இல்லாத சாட்சியமற்ற படுகொலைகளின் பிரதானியவன். வாகரி முகாமின் அதிகாரியாக வந்த சங்கிலி அங்குள்ள பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்திலிருந்து பொதுமக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கும் பொறுப்பையும் தானே முன்னின்று செய்தார். மக்களோடு பழகி போராளிகள் பற்றிய தகவல்களை திரட்டி அவன் செய்த கொலைகளின் இரத்த சாட்சியங்கள் வாகரை மண்ணில் என்றுமே மறக்க முடியாதது. எதிரியின் கை ஓங்கியும் காட்டி கொடுப்புகளும் எதிரிக்கு சாதகமாக இருந்தமையால் புலிகளால் அதிகம் அங்கு எதையும் செய்ய முடியாது போனது. ஆனால் சங்கிலியின் கொடுமையை தினமும் வாகரை மண் அனுபவித்துக் கொண்டே இருந்தது. பெரும் தொல்லையாகவும் கொலைகளை செய்து கொண்டிருந்த சங்கிலியை வாகரையில் இருந்து அழித்தால் மட்டுமே நிம்மதி என்பதனை அந்த மண்ணும் மக்களும் உணர்ந்த நேரம் அது. மட்டக்களப்பு அம்பாறை தளபதிகளில் ஒருவரான தளபதி தீவன் அவர்களுக்கு கரும்புலி தாக்குதல் ஒன்று நடத்த கட்டளை கிடைத்தது. சங்கிலியையும் அவனது அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தாக்குதலாகவே திட்டமிடப்பட்டது. இந்த தாக்குதலுக்கான ஆலோசனையை தளபதி நாகேஷ் அவர்களிடம் பெற்று இந்த தாக்குதலுக்கு பொறுப்பாக செயற்பட்ட தளபதி ரமணன் அவர்களின் ஆலோசனையோடு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வேவு புலி வீரர்கள் சங்கிலியை தொடர்ந்து வேவு தரவுகள் சேகரிக்கப்பட்டன. வேவு தரவுகளின் அடிப்படையில் கரும்புலி தாக்குதல் நடத்துவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. நீ நான் என கரும்புலிகள் காத்திருந்தார்கள். அவர்கள் போல 6 வேடங்கள் கரும்புலியாகும் கனவோடு ரத்னாதரன் காத்திருந்தார். அவனுக்கான இலக்கை அடையும் நாளுக்காக அவன் காத்திருந்த நாட்களெல்லாம் அவனது இலட்சியத்தின் உறுதியை இடமாக்கி அவனை ஒரு கரும்புலி நெருப்பாக வளர்த்திருந்தது. எண்ணுக்கணக்கில் அன்றி கிழக்கு மணி உயிர்களை கொன்று குவித்த சங்கிலிக்கு சாவை அனுப்பும் நாளை நிர்ணயித்து காத்திருந்தான் கரும்புலி ரத்னாதரன். 1999 ஆவணி 2 தனது இலக்கை அடையும் கனவோடு கதிரவழி மண்ணில் மக்களோடு கலந்தான். அவன் தங்கியிருந்த வீட்டாருக்கு அவன் ஒரு மருத்துவ போராளியாக அறிமுகமானான். மேற்படிப்பை மேற்கொள்ளும் போராளியாக அவனை அவர்கள் நினைத்திருந்தார்கள். கதிரவழி மண்ணில் அவன் உறவாகாதவர்களே இல்லாத அளவு அவன் சிறுவர்கள் பெரியோர் வரை அன்பை பெற்றிருந்தான். அந்த ஊரின் விளையாட்டு வீரர்களோடு விளையாடி ஒவ்வொரு நுண்ணிய விடயங்களிலும் அவதானமாக தனது இலட்சியத்தை வீச்சாக்கிய நெருப்பு அவன். 1999 ஆவணி 9 தனது தாக்குதல் இலக்கு நோக்கி பயணிக்க இருந்தான். கரும்புலிகளின் இறுதி நாள், இறுதி பிரியாவிடை, அவர்களது இறுதி ஆசைகள் என அவர்கள் சொல்லிவிட்டும் எழுதிவிட்டும் போகும் கதைகள் ஊராகிறம். ரத்னாதரனும் எழுதவும் சொல்லவும் நிறையவே வைத்திருந்தான். ஆனால் தனக்கான இலக்கை அடையும் கவனத்தில் அவன் ஒவ்வொரு கரும்புலிக்கான திட்டமும் திறமும் கொண்ட வீரனாக விரைந்தான். பொறுப்பாளர்கள் போராளிகள் சூழ அவர்களோடு அவன் இறுதி விடைபெறும் நாள் அவனுக்காக கோழிக்கறியும் இடியப்பமும் தயாராக இருந்தது. அவன் இடியப்பங்களை தனது தட்டில் வைத்து சாப்பிடத் தொடங்கினான். அருகில் இருந்த போராளி மேலும் 2 இடியப்பங்களை அவனது கோப்பையில் வைத்தான். இதையும் சாப்பிடு. இல்லை, இது போதும், எனக்கு சாப்பிட்டா ஜக்கெட்டு கட்ட சிரமமா போகும் என்று மறுத்து 2 இடியப்பங்களை மட்டுமே அவன் சாப்பிட்டு முடித்து கையை கழுவினான். இந்த பிரியாவிடை நடந்து 2 மாதங்களின் பின்னர் ரத்னாதரன் தனது இலட்சியத்தில் வெற்றி பெற்று உறங்கினான். அந்த 2 மாதங்களும் அவன் உணவை உறக்கத்தை மறந்து செயலாட்டி கொண்டே இருந்தான். ஒரு விடுதலை போராளி, ஒரு விடுதலை வீரன் எப்படி வாழ வேண்டுமே அவற்றுக்கெல்லாம் அடையாளமாக வாழ்ந்தவன் ரத்னாதரன். தனது உணவில் கூட கவனமாக இருந்து உணவை கூட உறுத்து தனது இலக்கிலும் இலட்சியத்திலும் உறுதியோடு இருந்த அந்த கணத்தை மறக்கவா முடியும்? அவனுக்கு மேலும் 2 இடியப்பங்களை கோப்பையில் வைத்த போராளியின் கண்களில் ஈரத்தையும் துயரத்தையும் தந்து போன அவனது நினைவுகளை என்றும் நினைத்து அவனது இலட்சியத்தின் முன்னால் தோற்று போனதை நினைத்துக் கொண்டான் அந்த போராளி. 1999 ஆவணி 9 விடிகாலை ரத்னாதரன் தயாராகினான். சங்கிலியும் அவனது படைகளும் அவனது தியாகத்தில் அழியும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது மணித்துளிகள். கதிர்வழியிலிருந்து நடந்து சென்று வாகரையை அடைந்தான் கரும்புலி ரத்னாதரன். வாகரையில் அவன் நடாத்திருந்த தாக்குதலின் இலக்குக்கான முகாமிலிருந்து 50 தூரத்தில் வீடொன்றில் வெடி அங்கியை அணிந்து காத்திருந்தான். காற்றோட்டம் குறைந்த அந்த அறையில் அவன் காத்திருந்தான். மக்கள் நிவாரணம் பெறுவதற்காக வரத் தொடங்கினார்கள். வயிற்று பசியோடு அவன் அந்த குகையில் இலட்சிய பசியை வெல்லும் கனவோடு காத்திருந்தான். நாவறண்டது. தண்ணீர் குடிக்க வேண்டும் போலிருந்தது. ஆனால் அவனோ நாவறண்டு பசியுடலை வருத்திய போதும் உயிர் காக்கும் சங்கிலியின் கதை முடிக்க காத்திருந்தான். காலை 5:15 இருந்து 12:04 வரையும் எதிரியின் பிரதேசத்தினுள் ஒளிந்து கிடந்தான். முகாம் அதிகம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. கம்பிவேலிகள், தடுப்புகள், மண்ணரங்கள் என எதிரி தனது எல்லையை கடுமையான பாதுகாப்பு வியூகத்தால் காத்து வைத்திருந்தார். முகாமுக்குள் செல்லும் பிரதான பாதையில் வட்டக்கொட்டல் அமைக்கப்பட்டது. அங்கேதான் பிரதான அதிகாரிகள் சந்தித்து கூடுமிடமாகவும் அது அமைந்தது. நிவாரணப் பொருட்கள் காவி வரும் பார ஊர்தியை தொடர்ந்து 4 பேருந்துகளிலும் 3 ராணுவ ரக் வண்டிகளிலும் சிங்களப்படைகளின் பாதுகாப்பு கவச வாகனங்களோடும் வந்து கொண்டிருந்தது சிங்களப்படைகள். மிதிவண்டியில் வந்த சங்கிலி வட்டக்கொட்டிலில் போய் அமர்ந்தார். சங்கிலியின் நடமாட்டத்தை ரட்நாதன் அவதானித்தபடியிருந்தான். இலக்கை நெருங்கும் கடைசி மணித்துளிகள். சிங்களப்படைகளின் நடமாட்டம் வளமை போலவே அதிகரித்தது. மக்கள், நிவாரணப் பொருட்களை பெற்றுச் செல்வோரும் வரிசையில் நிற்போருமாக பொழுது தனது இயல்பான நாள் போல் இயங்கிக் கொண்டிருந்தனர். உடலில் வெடியங்கி பொருந்திய கரும்புலி ரட்நாதரன் எழுந்தான். ஒரு கையில் உரப்பையில் அரிசியும் கையில் கூப்பனட்டையும் நடக்கத் தொடங்கினான். ஏது மறையாதவன் போல் தானும் ஒரு பொதுமகன் போல சென்றான். அவனை வழி அனுப்பிய இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அவன் பசியை வெல்ல அரிசி சுமக்கும் மனிதன் போல் மாறினான். அழகான அந்த முகமாளமான விடுதலையின் பாசம் விடியப்போகும் தேசத்தின் கிழக்கு விடிவெள்ளியாக அவன் நடந்தான். தடைகள் ஏதுமின்றி சங்கிலியும் அவனது கூட்டத்தையும் அழிக்கும் இலக்கின் தூரம் சில அடிகளில் கைகூடிவிடும் தூரத்தில் இருந்தது. கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த சிங்களப் படைகளின் முன்னாள் கருமொழி ரட்நாதரன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருந்த போது திடீரென ஒருவன் அவன் மீது சந்தேகம் கொண்டு இடைமறித்தான். எங்கே போறாய் என விசாரித்தான். அரிசி அளவு குறைவாக இருக்கிறது, கர்ணநாயக்க ஐயாவிடம் காட்டிச் செல்லப் போகிறேன் என அவனை தாண்டி நடக்க முனைந்தான். அவனில் சந்தேகம் கொண்ட அந்த சிங்களப் படை ஆள் அவனை கட்டிப்பிடித்தான். ரட்நாதரனோ புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என உறக்கச் சொல்லி வடிவடித்தான். அத்தனை காலம் கிழக்கில் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வதைகள் செய்த கர்ணநாயக்காவும் அவனது சகாக்களும் அங்கே அடையாளங்கள் என்று அழிந்து போனார்கள். அழிவுகளையும் இழப்புகளையும் சிறுவயது முதலே பார்த்து பார்த்து வளர்ந்த அவன் அந்த தாக்கங்களோடு விடுதலை போராளியாகி களமாடி மருத்துவ புலியாகி மருத்துவனாகி இறுதியில் கருமுலியாகும் கனவோடு அலைந்து தன் கனவை நிறைவேற்றி வாகரை மண்ணுக்கு பெரும் தொல்லையாயிருந்த பகவினையும் அவனது கூட்டத்தையும் அழித்து ரட்நாதரன் கரும்புலி மேஜர் ரட்நாதரனாக வாகரை காற்றோடு கரைந்தான். அன்பின் வடிவாய், ஆற்றலின் உருவாய், லட்சிய போராளியாய் இறுதி வரையே சுமந்த கனவை நினைவாக்கும் தோழர்களையும் தேச மக்களையும் நம்பி தனது கடமையை முடித்து காற்றான மேஜர் ரட்நாதரனின் கனவுகள் என்றும் வாகரை மண்ணிலும் அந்த மண்ணின் உயிரிலும் கலந்தே இருக்கிறது. என்றோர் நாள் அவனது கனவுகள் நிறைவாகும் அந்த நம்பிக்கையை ஆயிரக்கணக்கானவர்கள் இதயங்களில் விதைத்துவிட்டு உறங்கி போனான் ஆனந்தன் என்ற மட்டுமண்ணின் மைந்தன் கரும்புலி மேஜர் ரட்நாதரன். கரும்புலி மேஜர் ரட்நாதரனின் மாவீரமகுடம் கேட்டோம்.